நமஸ்காரம். பாரதந்திரியம் என்பதை நடைமுறை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது எப்படி என்று ஒரு கேள்வி வந்திருந்தது. என்ன கேட்கிறார்னு முதலில் கூறுகிறேன். சுவாதந்திரியம், பாரதந்திரியம் இவை இரண்டும் எதிரெதிரானவை. நம்முடைய விருப்பப்படி நடப்பது சுவாதந்திரியம், என் நன்மைக்காக மட்டுமே செயல்களில் ஈடுபடுவது சுவாதந்திரியம். எந்த விஷயத்திலையும் முடிவெடுப்பது நம் கையில் இருப்பது சுவாதந்திரியம். இந்த ஒவ்வொன்றுக்கும் நேர் எதிர் பாரதந்திரியம். முடிவெடுப்பது நம் கையில் இல்லாமல் பிறர் கையில் இருப்பது, அதுவும் பகவான் கையில் இருப்பது பாரதந்திரியம். அவர் விருப்பப்படி நடப்பது, என் விருப்பப்படி நடக்காமல் இருப்பது பாரதந்திரியம். இப்படி சுவாதந்திரியம், பாரதந்திரியம் இவை எதிரெதிரானவை. பெருமானுடைய விருப்பத்துக்காகவே, அவருடைய விருப்பமே முக்கியம் என்று கொண்டு நாம் செயல்படுவது, அவருக்கு அடங்கியே செயல்படுவது, அவரை சார்ந்தே இருப்பது, இதெல்லாம் பாரதந்திரியம். உதாரணம் சொல்ல வேணுமானால் பரதன், நீ நாட்டிலேயே இரு, காட்டுக்கு வராதே, நீதான் நாட்டை ஆள வேண்டும் என்று ராமன் சொல்ல, ராமனோட கூட போவதற்கு அத்தனை துடிப்பும் விருப்பமும் இருந்தாலும் ஒன்றும் மறுத்து பேசாமல் பரதன் நாட்டில் இருந்தார். அவர் தன்னை பாராமல் ராமனை பார்த்தார். பாரதந்திரியம். இதைத்தான் இப்போ இந்த 2020 ஆண்டு இந்த கலியுகம் நம் போன்றவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது எப்படி என்று கேள்வி. நமக்கென் இல்லாமல் பிறருக்கென்று இருக்க வேண்டும், முடிவு நம்மதாக இல்லாமல் பிறரதாக இருக்க வேண்டும், நம் விருப்பப்படி நடக்காமல் பிறர் விருப்பப்படி நடக்க வேண்டும், இதெல்லாம் சாத்தியமா, எப்படி செய்யலாம், சின்ன சின்ன மாறுதல்களை கொண்டு வரலாம். எனக்காக நான் வாழ்கிறேன் என்கிற எண்ணத்தை முதலில் மாற்றி பெருமானுக்காக வாழ்கிறேன் என்கிற எண்ணத்தை மெதுமெதுவே வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படின்னு நான் சொன்னது எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, உண்மை அதுதான். என் வீடா இருக்கட்டும், என் காரா இருக்கட்டும், ஏன் என் உடம்பா இருக்கட்டும், இது எதுவும் எனக்குன்னு இருப்பவை, என் சொத்துக்கள், என் விருப்பத்துக்கு ஆடுபவை என்பதை உறுதியாக நம்புகிறேன். அதான் உண்மை. இதே போலத்தான் நானும் பெருமானுடைய சொத்து, அவர் விருப்பத்துக்கு இருக்கிறேன்ங்கிறது உண்மை. இதுல சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், ஆனால் இது உண்மை. அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணத்தை தான் வளர்த்து கொண்டாக வேண்டும். ஆனால் நமக்கு இருக்க சுவாதந்திரியம் அதை தடுக்க பார்க்கும். சுத்தி உபதேசம் பண்ணுபவர்களும் அதற்கு எதிராக செய்யலாம். நம் உறவினர்களோ நண்பர்களோ கூட இதென்ன முட்டாள்தனம் என்றும் சொல்லலாம். ஆனாலும் அவர்களுக்கு இன்னும் உண்மை தெரியவில்லை என்றுதான் பொருள். சுதந்திரமாக இந்த உலகத்தில் எதிலும் நம்மால் செயல்பட இயலுவதே இல்லை. அத பெருமானுக்கு அடிமைன்னு சொல்லும் போது மட்டும்தான் கேள்வி எழுப்புகிறோமே தவிர மற்ற எதிலும் நமக்கு சுவாதந்திரியம் இல்லை. எதிலும் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்படித்தான் இருக்கிறதே தவிர எதை சுதந்திரமாக செய்துவிட முடியும்? எந்த இடத்துல ஒரு பஜனை பண்ணணும்னாலும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னாலும் 10 மணிக்கு மேல் கூடாது, தொந்தரவு என்று தான் சொல்லுவார்கள். வண்டி ஓட்டி கொண்டு போக வேண்டுமானால் நடுவில் இருக்கும் மஞ்சள் கோடு வெள்ளைக்கோட்டை தாண்ட முடியாது, சிகப்பு விளக்கு எரியும் போது தாண்ட முடியாது, வியாபாரம் பண்ண வேண்டுமானால் இதற்குட்பட்டுத்தான் செய்ய வேண்டும், கருத்து சுதந்திரம் என்றாலும் இதுவரைக்கும் தான் உண்டு, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அதனாலே சுவாதந்திரம்னு பேச்சுக்கு சொல்லலாமே தவிர அதில் நிறைய உண்மை இல்லை. அதனால் இந்த எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கொள்வோம், நாம் நமக்காக இல்லை, நாம் அவருக்காக இருக்கிறோம். இந்த எண்ணம் எப்படி வரும், இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? இந்த எண்ணம் நாம் வேலை பார்ப்பவரிடத்தில் வந்துவிட்டது, நமக்கு கடன் கொடுப்பவரிடத்தில் வந்துவிட்டது, நமக்கு வைத்தியம் பார்ப்பவரிடத்தில் வந்துவிட்டது. இங்கெல்லாம் நாம் என்ன பாரதந்திரத்தை காட்டுகிறோமோ அதைத்தான் இறைவனிடத்திலும் காட்ட சொல்லுகிறார்கள். நம் ஆச்சாரியர்களுடைய உரைகளிலேயே நாம் உலகத்தில் கடைபிடிக்காததை பகவானிடத்தில் கடைபிடிக்க சொல்லவில்லை. உலகத்தில் கடைபிடிப்பவையாவது பெருமானிடத்தில் கடைபிடியுங்கோள் என்றுதான் எழுதுகிறார்கள். நமக்கு ஒன்றும் பாசம் இல்லாமல் இல்லை, கரிசனை இல்லாமல் இல்லை, பரிவு இல்லாமல் இல்லை. எங்கோ ஸ்கூலுக்கு போன பொண்ணு 4 மணிக்கு வரணும், வரலன்னா 4:30க்குள்ளே அவ்வளவு பதறுகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் மொபைலில் எங்கிருக்கிறாய்னு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு துளி முகம் வாடியிருந்தால் என்னவோ என்னவோ என்று பார்க்கிறோம். இது எல்லாமே பிரத்தியாருக்காக இருக்க தெரியும் என்பது தானே பறைசாற்றுகின்றன. இதே விஷயத்தையாவது பெருமானிடத்தில் காட்டேன் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் பாரதந்திரத்தை கடைபிடிப்பது எப்படிங்கிறது கஷ்டமே இல்லை. உலக விஷயத்தில் உலக உறவுகளிடத்தே என்ன கடைபிடிக்கிறோமோ அதையாவது கடைபிடித்தாலே போதும். தனி சிறப்பாக கூட எதுவும் எதிர்பார்க்கவில்லை. குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக நம்மை கூப்பிட்டால் நமக்கு என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டுத்தானே போகிறோம். அப்ப அவர்களுக்கு தான் இருக்கிறோம். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இந்த விஷயத்தை சாஸ்திரம் நம்மளை செய் என்று சொல்லுகிறது. அதில் 10-12 கேள்விகள் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டு பல கோணங்களில் விசாரித்து அதனாலேயே 2-3 வருஷங்கள் ஆகி அப்புறம் சரி என்று கேட்டு செய்கிறோமா என்றால் அப்படி இல்லாமல் சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா சரியா இருக்கும், செய்வோம், செய்து கொண்டே விசாரணை செய்வோம். என்னால் நீதிமன்றத்துக்கு பல வழக்குகள் போகும், நிறைய நாட்கள் ஆகும், 60 வருஷம், 70 வருஷம், 100 வருஷம், எத்தனையோ தீர்ப்பு அவ்வளவு காலம் கழித்து வரும். அந்த தீர்ப்பு வரும் வரை அந்த காலம் வீணானது வீணானது தானே, அதற்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது சரி, அது உலக விஷயத்திலே. ஆனால் அதே போல நம் வாழ்க்கையிலும் கொண்டு வந்து விட்டால் அப்ப இந்த கேள்வி கேட்டு கேள்வி கேட்டதில் நான் என்னுடைய கர்மாவை செய்யாமல் விட்டேன், 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், அது இழந்தது இழந்தது தானே. அதனால் பாரதந்திரத்தை கடைபிடிக்க வேண்டுமானால் முதல் செய்வோம். இராணுவத்தை போல இராணுவத்தில் முதல்ல செய்யணும், விசாரணை அப்புறம்தான். ஆர்டர்னு போட்டாச்சுன்னா பண்ணிவிடணும், கேள்வி கேட்க முடியாது. அங்கெல்லாம் பாரதந்திரத்தை காட்டுகிறோமே, அதே விஷயத்தை தான் இறைவனிடத்தில் செய்ய சொல்லுகிறார்கள். சாஸ்திரம் சொல்லியிருக்கு செய்வோம், செய்துவிட்டு என்ன கேள்வி வேணுமோ கேளுங்கள். சரி, செய்த பிற்பாடு கேட்டு என்ன லாபம்? ஒருவேளை அது செய்ய வேண்டாம் என்று முடிவாகிவிட்டால் நான் செய்தது வீணாகிவிடுமே என்று கேட்கலாம். அதையே திருப்பி போட்டு பாருங்கள், நாம் செய்யாமல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்து 4-5 வருஷம் கழித்து செய்ய வேண்டும் என்று தீர்ப்பாகிவிட்டால் அப்ப அந்த 5 வருஷமும் செய்யாமல் இருந்திருக்கிறேனே, அதுக்கு எப்படி பதில் சொல்ல? அதற்குத்தான் செய்ய வேண்டும். சரி, அப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு என்ன தூண்டுகொள்னால், இத்தனை ஆச்சாரியர்களும் செய்திருக்கிறார்களே, அவர்களை நம்பித்தானே ஆக வேண்டும், அதற்காகத்தான் செய் என்று சொல்லுகிறோம். செய்துவிட்டு வேண்டாம்னு முடிவாகிறத விட செய்யாமல் இருந்து அப்புறம் செய்யணும்னு முடிவாச்சுனால் அதுதான் இன்னும் மோசமானது. ஏன்னா செய்யாமல் இருந்து காலத்துக்கு எடுத்துருப்போம், செய்துட்டு அப்புறம் இல்லைன்னாருதுனால கூட ஒன்றும் இல்லை. இப்போ இதனால ஒன்றும் பாபம் வரப்போறது இல்லை, ஆனால் செய்யாமல் இருந்ததால வரும். இந்த உண்மை புரிந்து கொண்டு சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக செய்வோம், அதற்கப்புறம் சரின்னு விசாரிப்போம். இதுவே பாரதந்திரத்துக்கு சாட்சி. நம்மை நம் வசதியை ரொம்ப நாளாக பார்த்துக்கிறோம், அதை அப்படியே எப்படி பொண்ணு பிள்ளைகள் இடத்துல காட்டுறோமோ அந்த அளவுக்கு பகவான் இடத்துல காட்ட ஆரம்பித்தால் அதுவே பாரதந்திரத்துக்கு சாட்சி. பெரியோர்களை மதித்து அவர்கள் சொல்றார்கள், இந்த சம்பிரதாயத்துக்கு இன்னார், எனக்கு இவர் ஆச்சாரியன், ஆச்சாரியன் சொல்றார். மேல மேல துருவி துருவி பார்த்து கொண்டிருக்காமல், என்னால் இது கன்வின்சிங்கா இல்லையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காமல் தானே கன்வின்ஸ் ஆகும். உலகத்தில் எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம கன்வின்ஸ் ஆகலை, ஆனால் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அங்கெல்லாம் கேள்வி கேட்கவில்லை, ஏன்னால் கேள்வி கேட்க முடியாது, இங்கு முடியுங்கிறதுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கேளுங்க, இப்போ நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் செய்துவிட்டு கேட்டாலே பாரதந்திரத்தை கடைபிடிப்பதாகத்தான் பொருள்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.